ഓക്ലൻ ടാമിൽ ചർച്ച് വഴങ്ങും സത്യ ഒളി. மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் 9:9 எழுதியிருக்கிறது. ஆக்லாந்து டாமில் சர்ச் வழங்கும் சத்திய ஒளி நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு மாதமும் 4 புதன்கிழமை மதியம் 2:10 முதல் 2:40 வரை இனிய பாடல்களையும் எழுச்சியூட்டும் செய்திகளையும் பிளானட் FM 104.6 அலைவரிசையில் கேட்டு மகிழலாம். இப்பொழுதும் ஒரு இனிய பாடலை கேட்போம்.
தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, மாறுமே மாறுமே
நிறுத்துவே நிறைவாய் என்னை நடத்துபவர் இரு எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை, இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை, இல்லை தொல்லை இல்லை
சத்திய ஒளி நிகழ்ச்சியின் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியானத்திற்கு வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 5:25 முதல் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை பற்றி நாம் வாசிக்கிறோம். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அம்மக்களின் நடுவில் ஒரு பெண்ணும் இருந்தாள். அவள் 12 இரத்தப்போக்கால் அவதிப்பட்டு வந்தாள். அவள் மிகவும் துன்பப்பட்டு விட்டால் ஏராளமான மருத்துவர்கள் அவளுக்கு உதவி செய்ய முயற்சி செய்தனர். அவளிடம் இருந்து எல்லா செல்வமும் அழிந்து போயிற்று, ஆனால் குணமாகவில்லை. அவள் மேலும் நோயால் துன்பப்பட்டாள். அவள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருந்தாள். ஆகையால் அவள் இயேசுவினிடத்தில் கூட்டத்திற்குள் வந்தாள். அவள் இயேசுவின் மேலாடையை தொட்டாள். அவளோ, நான் அவர் ஆடையை தொட்டாலே போதும், நான் குணமாகி விடுவேன் என்று நம்பினாள். அவள் இயேசுவின் மேலாடையை தொட்டதும் அவளது இரத்தப்போக்கு நின்றது. தான் நோயிலிருந்து குணமாகி விட்டதை அவள் சரீரத்தில் உணர்ந்தாள். இயேசுவும் தன்னிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டதை அறிந்தார். எனவே அவர் நின்று சுற்றிலும் பார்த்தார். பிறகு அவர், என் ஆடையை தொட்டது யார் என்று கேட்டார். இதனை கேட்டதும் சீசர்கள், போதகரே, ஏராளமான மக்கள் உங்களை நெருக்கி கொண்டு வருகிறார்கள், யார் என்னை தொட்டது என்று கேட்கிறீரே என்றனர். ஆனால் இயேசுவோ தன்னை தொட்டவருக்காக தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தார். அந்த பெண்ணும் தான் முழுமையாக குணம் பெற்றதை உணர்ந்தாள். எனவே அவள் இயேசுவின் முன் வந்து அவரை பணிந்தாள். அவள் பயத்தால் நடுங்கினாள். அவள் தன் கதை முழுவதையும் இயேசுவனிடத்தில் சொன்னாள். இயேசு அவளிடம், அன்பான பெண்ணே, உன் விசுவாசத்தினால் நீ சுகமானாய், சமாதானமாக செல், இனிமேல் உனக்கு துன்பம் இல்லை. இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை பாருங்கள், அன்பான பெண்ணே, உன் விசுவாசத்தினால் நீ சுகமானாய், சமாதானமாக செல், இனிமேல் உனக்கு துன்பம் இல்லை. இந்த வாக்கு தத்தத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் இன்றைக்கு. இனிமேல் நமக்கு துன்பம் இல்லை. நம்முடைய பாடுகளிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து, வேதனைகளிலிருந்து, வியாதியின் கொடுமையிலிருந்து விடுதலை பெற்று துன்பம் இல்லாமல் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இந்த ஸ்திரியை பாருங்க, 12 உதிரம் சிந்தும் இரத்த போக்கு உள்ள ஒரு வியாதி. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட வியாதி இருக்கிறவங்க சரீரத்தில் மாத்திரமல்ல, எல்லா விதத்திலும் அவங்களும் மிகவும் அடிக்கப்பட்டவர்களாய், துக்கப்பட்டவர்களாய் காணப்படுவார்கள். இந்த ஸ்திரியும் அப்படித்தான். இது 1-2 அல்ல, 1-2 அல்ல, 12 அவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அவதூறு, ஒரு வேதனையான, ஒரு துக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ. இந்த ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையில் பட்ட அங்கலாய்ப்பு, அதாவது ஷி பிகம் ஆங்கிஷ், ஷி வாஸ் அகனைசிங் ஓவர் சம் ஆஃப் தோஸ் திங். அவ மிகவும் வியாகுலம் உள்ளவளாய், ஷி வாஸ் ஆங்கிஷ்ட் இன் த பிசிக்கல் பாடி. கான்ஸ்டன்ட் பிளட் ஃப்ளோயிங், ரத்த போக்கு. இது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, இல்லை எப்பொழுதுமே பெண்களுக்கு வருகிற மாதிரி மாதம் மாதம் வருகிற மாத்திரம் இல்லை, தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் 12 ஆண்டுகள் அவளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு இரத்த போக்கு இருந்தது. இந்த இரத்த போக்கு இருக்கிறவர்கள் நிச்சயமாக டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஸ்திரீயும் போய் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணான், மெடிக்கலில் போய் செக் பண்ணி வசனம் சொல்லுது பாருங்க, அவள் மிகவும் துன்பப்பட்டு விட்டால் ஏராளமான மருத்துவர்கள் அவளுக்கு உதவி செய்ய முயற்சித்தனர். அவளிடம் இருந்த செல்வமெல்லாம் செலவழிந்தது, ஆனாலும் குணமாகவில்லை. அவள் மேலும் நோயால் துன்பப்பட்டாள். தன்னுடைய செல்வமெல்லாம் செலவழிந்ததான். நிச்சயமாக நம்ம டாக்டர்கிட்ட போவோம், நம்முடைய நோய்களிலிருந்து குணமாக்க முடியாது. எந்த பிரச்சனாலும் உடனே டாக்டர்கிட்ட போய் டாக்டர் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாங்க, அது சுகம் கிடைக்கும் நமக்கு. ஆனால் இந்த ஸ்திரீ வாழ்க்கையில் மெடிக்கல் சயின்ஸும் அவளுக்கு உதவ முடியலை, மருத்துவர்களுடைய உதவியும் அவளால் முழுமையுமாய் அவளுக்கு சுகத்தை கொண்டு வரவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாருங்கள், முதலாவது சரீரத்தில் நோய், ரெண்டாவது அவளுடைய மெடிக்கல்லையாவது எனக்கு ஒரு ரெமெடி இருக்கும், எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், அதுவும் இல்லை. மூன்றாவது அவளுடைய செல்வம் எல்லாம் செலவழிந்ததுன்னு பார்க்குறோம். நம்ம தமிழில் கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொல்லுவாங்க. இவள் சரீரத்திலையும் பலகீனம், செல்வமும் செலவழிந்தது, ஆனாலும் ஒரு விடுதலை ஒரு சுகத்தை காணாத ஒரு மகளாய் காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட நோய் இருக்கிறவங்க சமுதாயத்தில் மக்கள் மத்தியில் விடுதலையோடு நடக்க முடியாது. ஏன்னா இப்படி ரத்தம் சிந்துகிற, ரத்தம் உதிரம் சிந்துகிற ஒரு ஸ்திரீ அந்த நாட்களிலே மக்கள் மத்தியில் விடுதலையோடு வர முடியாது. சட்ட திட்டங்கள் படி அவங்க தள்ளி இருக்க வேண்டும். அப்படித்தான் வேதத்தில் அப்படி சொல்லுது பாருங்க, அவள் தீட்டுப்பட்டவளாக இருப்பாள் என்று சொல்லி வேதம் சொல்லி. நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன், பரிசுத்த வேதாகமத்தில் நான் வாசிக்கிறேன். லேவியருக்கு எழுதின நிருபத்தில் இப்படியாக ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, லேவியருக்கு எழுதின நிருபம் 15:25 ஒரு ஸ்திரீ விலகி இருக்க வேண்டிய காலம் அல்லாமல் அவளுடைய உதரம் அநேக நாள் ஊற்றி கொண்டிருந்தால், அல்லது அது காலத்துக்கு மிஞ்சி அது கண்டிருக்கும் நாளெல்லாம் ஊற்றி கொண்டிருந்தால், தன் விளக்கத்தின் நாட்கள் இருந்தது போல அவள் தீட்டாயிருப்பாளாக. சமுதாய சட்ட திட்டங்கள் சமய நெறிமுறைகள் மூலம் இந்த ஸ்திரீ வந்து தேவாலயத்துக்குள்ளே வர முடியாது, கோயிலுக்குள்ளே வர முடியாது, மக்கள் மத்தியில் வர முடியாது. ஒரு தள்ளப்பட்ட, ஒரு வெறுக்கப்பட்ட, அருவறுக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயாய் காணப்பட்டாள். அன்பான வானொலி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு அலட்சியம் பண்ணப்பட்ட சூழ்நிலை இருப்பீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு நற்செய்தி இந்த மதிய வேளையில். இந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில் அது மாத்திரம் அல்ல, சரீரத்தில் பலகீனம், மருத்துவ ரீதியாகவும் உதவி இல்லை, சமுதாயத்தில் தள்ளப்பட்டா, செல்வமெல்லாம் செலவழிந்தது, ஆனாலும் ஒரு பெரிய விடுதலை இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவளுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்க. மிகவும் டவுனாக தான் இருக்கும், சோர்வுற்றவளாய் பாருங்கள். யாராவது நம்மளை தள்ளி வச்சிட்டாலே உடனே நமக்கு என்னமோ ஒரு லோன்லினஸ் வரும், ஒரு தனிமை உணர்வு, யாருமே என்ன கிடையாது, ஏன்னா நான் இந்த பலவீனத்தில் இருக்கேன், இந்த வியாதியில் இருக்கிறேன், இந்த இல்லாமையில் இருக்கேன், இந்த வறுமையில் இருக்கிறேன், எல்லாரும் என்னை தள்ளி வச்சிட்டாங்கப்பா. அப்படிப்பட்ட நேரத்தில் நிச்சயமாக எனக்கு ஒரு உதவி வேணும், யாராவது என்னை ஆற்றி தேற்றணும் அப்படின்னு விரும்புவோம். இப்படி வியாதி இருக்கிற, இந்த உதரம் சிந்த வியாதி இருக்கிறவங்களுக்கு நண்பர்கள் கூட இருக்க மாட்டாங்களாம். அப்படிப்பட்ட ஸ்திரீக்கு திருமணம் ஆகாதான். ஏன்னு சொன்னோன்னா, ஒரு ஆண்மகன் அப்படிப்பட்ட ஸ்திரீயை விவாகம் செய்ய மாட்டாங்க, செய்திருந்தாலும் அவங்க டைவர்ஸ் பண்ணிடுவாங்க, அல்ல விவாகரத்து பண்ணிடுவாங்கன்னு சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம் சில இடங்களில். ஆனால் இந்த ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையில் பார்க்கணும் பாருங்க, அவள் உணர்வுகளிலும் மிகவும் சோர்வுற்றவளாய் காணப்பட்டாள். சமய ரீதியிலும் அவளுக்கு சர்ச்சுக்கோ இல்லை கோயிலுக்கோ அவளால் போக முடியாது, அங்கேயும் எல்லாரும் தள்ளி வச்சா உள்ளேயே போக முடியாது, கூட்டத்துக்குள்ளேயே அவள் வர முடியாது. எல்லாமே ஒரு போன சூழ்நிலையில் அவள் தன்னுடைய வாழ்க்கையில கண்ட ஒரு அற்புதத்தை பாருங்க. இந்த ஸ்திரீ தன்னுடைய வியாதி எப்படி சுகமாகணும், தன்னுடைய வியாதியிலிருந்து விடுதலை பெறணும் சொல்லி அவள் எண்ணிக்கொண்டிருக்கும் போது அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டிருந்தாள். வேதம் அப்படித்தான் சொல்றது, அவள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருந்தாள். ஆகையால் அவள் இயேசுவின் கூட்டத்திற்குள் வந்தாள், அவள் இயேசுவின் மேலாடையை தொட்டாள். இப்படி கூட்டமான இடங்களில் இப்படிப்பட்ட ஸ்திரீகள் வரக்கூடாது என்கிற சட்டம் இருந்தது. ஆனாலும் இந்த ஸ்திரீ இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருந்ததுனால எப்படியாவது இந்த இயேசு இடத்திலிருந்து நான் அற்புதத்தை பெறணும்னு சொல்லி வந்தான். சட்ட திட்டங்களை முறித்தான், மனிதத்தில் மனிதர்கள் போட்ட எல்லா கட்டுப்பாடுகளையும் மீறி அவர் என்ன செய்தார், இயேசுவத்தில் வந்தார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வசனத்தில் ஒரு வார்த்தை நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருந்தாள் அப்படின்னு சொன்னா, இயேசு என்னென்ன அற்புதங்கள் செய்திருக்கிறார் என்பதை குறித்து அவளுக்கு யாரோ சொல்லியிருக்காங்க. குருடருடைய கண்கள் திறக்கப்பட்டது, செவிலருடைய காதுகள் திறக்கப்பட்டது, முடவர்கள் நடக்கிறார்கள், வியாதியஸ்தர்கள் சுகமாகிறார்கள் என்கிற எல்லா அந்த செய்தியை அவளுக்கு கேட்க இவளுக்குள்ள ஒரு நம்பிக்கையும் ஒரு எதிர்பார்ப்பும் வந்தது. நான் எப்படியாவது போய் இயேசு கிறிஸ்துவனுடைய மேலாடையை நான் தொடணும் அப்படின்னு சொன்னா, வசனம் இப்படி சொல்லி பாருங்க, அவளோ நான் அவரது ஆடையை தொட்டாலே போதும் நான் குணமாகி விடுவேன் என்று நம்பினாள். வேதத்துல 28 மார்க் 5:28 நான் அவரது ஆடையை தொட்டாலே போதும் நான் குணமாகி விடுவேன் என்று சொன்னான். அவளுடைய நம்பிக்கை பாருங்க, இத்தனை காரியங்கள் இருந்தாலும் கூட சமுதாயம் வெறுத்தது, தள்ளி வச்சது என்ன, சமய திட்டத்தின்படி நான் கோயிலுக்கு கூட போக முடியாது, அங்கதான் ஏதாவது ஆறுதலை நான் பெற்றுக்கொள்ள முடியும், அங்கேயும் போக முடியாது. ஆனா இந்த ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கைக்குள்ள வந்தா, எப்படியாவது இயேசு கிறிஸ்துவனுடைய ஆடையை தொட்டால் போதும், அவருடைய மேலாடையை தொட்டால் போதும் என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அவன் நம்பின விஷயத்துல அவன் நம்பிக்கை செய்து அந்த இருக்கிற இடத்துல இல்ல, தன்னுடைய இடத்தை விட்டு கடந்து சென்று கட்டுப்பாடுகளையும் தடைகளையும் மீறி இயேசுவனுடைய வஸ்திரத்துவங்களை தொட்டாளாம். வேதம் சொல்லி பாருங்க, 29 வசனம், அவள் இயேசுவின் மேலாடையை தொட்டதும் அவளது இரத்த போக்கு நின்றது, தன் நோயிலிருந்து குணமாகி விட்டதை அவள் சரீரத்தில் உணர்ந்தாள். முதலாவது இரத்த போக்கு நின்றதாம், ரெண்டாவது அவளும் உணர்ந்தாளாம். நிச்சயமாக நீங்கள் இயேசு கிறிஸ்துவ இடத்திலிருந்து வல்லமையை பெறுவீர்கள் என்று சொன்னார், சுகமாக்கும் வல்லமையை பெறுவீர்கள் என்று சொன்னார். உங்களுடைய சுகம் மாத்திரம் அல்ல, அந்த சுகம் பெற்ற அந்த அனுபவத்தை உங்களால நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. உடனே பாருங்க, இந்த இடத்துல நடக்கிறது, சரீரத்துல விலக, அவருடைய சரீரத்துல 12 ரத்த போக்குறது நின்று போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவ வேகமா வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது அவ தப்பி இந்த கூட்டத்திலிருந்து நம்ம வெளியே ஓடினோம், இல்லைன்னா எல்லாரும் என்னை பார்த்து என்னை தள்ளி வச்சிருவாங்க, என்னை திட்டுவாங்க, என்னை கூட்டத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி இயேசுவார்கள் சொல்லி சொல்லுவார்கள் என்று சொல்லி தப்பி ஓடணும்னு சொல்லி போகும்போது இயேசு ஒரு காரியத்தை செய்கிறார் பாருங்க. இயேசுவும் தன்னிடம் இருந்து வல்லமை வெளிப்பட்டதை அறிந்தார், எனவே அவர் நின்று சுற்றிலும் பார்த்தார், பிறகு அவர் என் ஆடையை தொட்டது யார் என்று கேட்டார். பாருங்க, ஏசாமியினுடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு ஒரு சிறிய சுகமாக்கிச்சு. அது இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரியும், சுகமாக்கப்பட்டவங்களுக்கும் தெரியும். சுகமாக்கப்பட்ட அந்த ஸ்திரீக்கும் தெரிஞ்சது, எனக்கு சரீரத்திலிருந்து அந்த நோய் ரத்தம், அதாவது உதிரம் சிந்து அந்த நோய் நின்றுச்சு, அது ரத்தம் சிந்திருந்து நின்றுச்சு அப்படிங்கிறது அவளுக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்துடைய சரீரத்திலிருந்து வல்லமை போனதும் தெரிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கேட்ட காரியம், என்னை யார் என்னை தொட்டது என்று கேட்டார். உடனே சீசர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க பாருங்க, ஏராளமான மக்கள் உங்களை நெருக்கி கொண்டு வருகிறார்களே, யார் என்னை தொட்டது என்று கேட்கிறீரே என்று சொல்லி கேட்டார்கள். ஆனா இயேசு அதை பற்றி கவலைப்படலை, அவர் என்ன சொன்னார், ஆனால் இயேசுவோ தன்னை தொட்டவருக்காக தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து அவளுடைய சரீர சுகத்திலும் இன்னும் அதிகமான அடுத்த படியை அவருடைய வாழ்க்கையில கொண்டு வர விரும்புகிறாள். அவள் சமுதாயத்துல தள்ளப்பட்டவள், மறந்து போகாதீர்கள், சமய அத ரிலீஜியஸ் ரூல்ஸ் படி ஷீ கேனாட் கெட் இன் டு த டெம்பிள், ஷீ குட் நாட் கேனாட் கெட் இன் டு த சர்ச் ஆர் எனிவே. அப்படிப்பட்ட ஒரு சட்ட திட்டத்திலிருந்து அவளை விடுதலை செய்யும்படி ஏசப்பா இந்த காரியம் செய்கிறார். பாருங்க, அவர் தன்னை தொட்டவருக்காக தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. அப்படின்னா என்னமோ ரெண்டாவது காரியம், அவளுக்கு சரீர சுகம் மாத்திரம் அல்ல, சமுதாயத்திலும் அவள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மகளாய் மாற்றணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்பினார், ஏசப்பா விரும்பினார். உடனே அந்த பெண் பாருங்க, ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கும் போது ஹி வாஸ் வெயிட்டிங். இந்த இடத்துல அவர் இன்னொரு இடத்துல போய் ஒரு ஊழிய சேர்ந்து போறார். ஒரு ஒரு 12 வயதுள்ள சிறுமியை உயிரோடு எழுப்ப வேண்டும் என்று சொல்லி சில போய்கொண்டிருக்கிற வழியில நடக்கிற சம்பவம். ஏதோ யாரோ தொட்டாங்க, வல்லம போயிருச்சு அப்படின்னு சொல்லி எந்திரிச்சிட்டு அவர் போகல. அவர் நின்று அந்த ஸ்திரீக்காக வேண்டி, அந்த ஒரு ஸ்திரீக்காக, தள்ளி வைக்கப்பட்ட, வியாதியில் அவதிப்பட்ட, வறுமையில் இருக்கிற அந்த ஸ்திரீக்காக வேண்டி நின்று அவள் வருமளவும் அந்த இடத்துல காத்திருந்தார். உங்களுக்காக, எனக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படித்தான் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கார். தேவ பிள்ளைகளே, வேதம் அப்படி சொல்லுது பாருங்க, அந்த பெண்ணும் தான் முழுமையாக குணம் பெற்றதை உணர்ந்தாள். எனவே அவள் இயேசுவின் முன் வந்து அவரை பணிந்தாள். அவள் பயத்தால் நடுங்கினாள். அவள் தன் கதை முழுவதையும் இயேசுவின் இடத்துல சொன்னாள். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மகள் சொன்ன மாத்திரத்துல பாருங்க, இயேசு பார்த்துக்கொண்டு இந்த மகளுடைய வாழ்க்கையில சரீர சுகம் மாத்திரம் அல்ல, சமுதாயத்துல அவளும் அங்கீகரிக்கப்பட்ட பெண்ணாய் மாற்றும்படியாய் அவளுக்காக காத்துக்கிட்டு இருந்தா. உங்களையும் என்னையும் எந்த இடத்துல தள்ளி வைத்தாங்களோ, எந்த இடத்துல உங்களை உதாசீனப்படுத்தினாங்களோ, இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி உங்களை தள்ளி வச்சாங்களோ, அந்த இடத்துல மறுபடியும் உங்களை வேண்டும் என்று சொல்லி கொண்டு வரும்படியாய் ஆண்டவர் அப்படி செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அவளுக்காக காத்திருந்தாலாம். அந்த பெண் வந்து தன்னுடைய காரியங்களை சொன்ன உடனே இயேசு சொன்ன வார்த்தை பாருங்க, இயேசு அவளிடம், அன்பான பெண்ணே, உன் விசுவாசத்தினால் நீ சுகமானாய், சமாதானமாக செல், இனிமேல் உனக்கு ஒரு துன்பமும் இல்லை என்று சொன்னார். சமுதாயத்துல கூட்டத்துல அவ்வளவு பெரிய கூட்டம் இயேசு கிறிஸ்துவை நெருங்கி கொண்டிருக்கும் போது இயேசப்பா சொன்ன காரியம் பாருங்க, அன்பான பெண்ணே என்று சொன்னார், என் மேல நீர் அன்பு வைத்தாய், உன்னுடைய வாழ்க்கையில சுகம் வந்தது, சமாதானம் உன்னுடைய வாழ்க்கையில இனிமே இருக்கும், இவ்வளவு நாள் நீ சஞ்சலப்பட்ட, வெறுக்கப்பட்ட, உள்ளுணர்வுகள்ல நீ தாக்கப்பட்ட, இமோஷனலி யூ ஆர் டவுன், physically you are sick, you had a rejection, you had a loneliness, you are not able to be accepted, people are not accepting you, அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, சமாதானமாக போ, இதிலிருந்து உனக்கு வந்து ஒரு ஏற்றுக்கொண்டாரு. எங்கெங்கெல்லாம் உங்களை வெறுத்தாங்களோ அங்க உங்களை ஏற்றுக்கொள்வாங்க, எங்கெங்கெல்லாம் உங்களை அவதூறாய் பேசினார்களோ, உங்களை பரியாசம் பண்ணாங்களோ, அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உயர்த்துவார். அவர் வந்து பட்சமாய் உங்களிடத்துல பேசும்படியாய் செய்வார். பாருங்க, அந்த வசனத்துல பார்க்கிறோம், இனிமேல் உனக்கு ஒரு துன்பமும் இல்லை என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து அந்த சொன்ன மாத்திரத்தோட வாழ்க்கையில இதுவரைக்கும் துன்பம் இல்லாம, இதுவரைக்கும் இந்த துன்பம் முடிந்து இதுக்கு மேல ஒரு துன்பம் இல்லை. அல்லேலூயா. இப்படிப்பட்ட உதரம் சிந்தும் ஒரு ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையில திருமண வாழ்க்கைக்குள்ளேயும் போக முடியாது. அப்படிப்பட்ட ஸ்திரீ ஆண்டவர் சுகப்படுத்தினார். நான் என்ன நம்புறேன்னா, அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கும் நன்மை செய்கிற ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா. அவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் வஸ்திரத்தை விசுவாச கரங்களினால் நீட்டி தொடுங்க. பாருங்க, அவளுடைய சுகம் பெற்றால் சரீரத்தில் ஆரோக்கியம் வந்துருச்சு. இனி அவன் நல்ல வேலை செய்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும். அவருடைய வாழ்க்கை ஒரு ஒளிமயமான ஒரு வாழ்க்கையா மாற நிச்சயமாய் முடியும். தேவ ஜனங்களே, நல்லா பாருங்க, சமுதாயத்துல தள்ளி வைக்கப்பட்ட அந்த மகள் இப்பொழுது ஆரோக்கியமா, சந்தோஷமா, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க ஒரு மகளாய் மாற்றினார் இயேசு கிறிஸ்து. இயேசுவினால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசு கிறிஸ்துனா நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட நிற்கும், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், குமாரனை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த ஸ்திரீ வாழ்க்கையில நடந்தது போல உங்க வாழ்க்கையில நிச்சயமா நடக்க முடியும். பிள்ளைகளை, இந்த வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து செல்கிறீர்கள், எப்படிப்பட்ட வியாதியின் கொடுமையில ஆக்கிரகத்துல நீங்க துக்கப்பட்டு துன்பப்பட்டு இருப்பீர்களோ, இந்த இயேசுவை தொடுங்கள். கர்த்தர் உங்களை தொடுவாராக. இயேசு கிறிஸ்து உங்களை தொட்டு சுகப்படுத்துவார். நீங்க தொடுங்க. ஆண்டவரே, நாங்கள் தொடுகிறோம், எங்களுடைய வார்த்தைகளினால தொடுகிறோம், எங்களுடைய கிரியைகளினால தொடுகிறோம், எங்களுடைய நம்பிக்கையினால தொடுகிறோம். இந்த ஸ்திரீ சொன்னது போல, ஹல்லேலூயா, அவர் சொன்ன காரியம், நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலாகிலும், அவருடைய ஆடையை தொட்டால் போதும் நான் குணமாகி விடுவேன் என்று நம்பினாலாம். அப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்கு வரட்டும். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. உங்களுடைய சமூகம், உங்களுடைய பொருளாதார ரீதியில நீ மிகவும் பாதிக்கப்பட்டவளாக இருப்பீர்கள் சொன்னால் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நேசிக்கிற நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்து மூலமாய் நடந்த அற்புதங்களும் அடையாளங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. இயேசுவே உம்மிடத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஐயா, இந்த வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டுள்ள ஒவ்வொருவரையும் நேர ஆசீர்வதியும், தங்களுடைய வாழ்க்கையில் இழந்த காரியங்களை மறுபடி பெற்றுக்கொள்ள, எந்தெந்த இடத்திலெல்லாம் பொருளாதாரத்தில் அவர்கள் இழந்தாங்களோ அதை மறுபடியும் பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. சரீர சுகத்தை அவங்களை தர வேணுமா ஜெபிக்கிறேன். வியாதியின் படுக்கையில், வேதனையில், துக்கத்தில், சஞ்சலத்தில் இருக்கிற தனிமை உணர்வில், தள்ளப்பட்ட உணர்வில் இருக்கிற ஒவ்வொருவருக்கான நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவருடைய சமூகம் இறங்கட்டு இந்த வேலையில், அவர்களை தொட்டு அவர்களை விடுதலையாக்கி அவர்களை சமுதாயத்திலே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாற்ற வேணுமா ஜெபிக்கிறேன் ஐயா. நீர் மகிமைப்படும் அவருடைய வாழ்க்கையில, நீங்கள் சொல்லி கொடுங்க ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறட்டும். இயேசுவின் மூலம் கெஞ்சிறேன் ஜீவுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். என்னுடைய இந்த செய்தியை கேட்டு உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வேதாகமத்திலிருந்து சத்தியத்தை வாசிக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.
இந்த சத்திய ஒளி நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். எங்களுடன் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி: ஆக்லாந்து டாமில் சர்ச், 165 பிஜன் மவுண்டன் ரோட், ஹாஃப் மூன் பே, ஆக்லாந்து. எங்கள் போன் நம்பர் 0220357819. அவர் வெப்சைட் அட்ரஸ் www.auklandtamilchurch.com. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக.
Yo traigo para ti a excitante, mi jarabe te levanta de la tumba, es un jaleo pa' que siempre estés adelante, un poquito de mela, sazón y rumba, es un pasito que te voy a enseñar, un menito que sé que te gustará, y cuando aprendas a bailarlo con sabor, te aseguro que este ritmo gozará.
Y el ritmo de